الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله وقال رسول الله صلى الله عليه وسلم كل مولد يولد على فطرة الإسلام ان ابواه يحفظانه وينصرانه ويمجسانه او كما قال عليه السلام எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள், துயர்ந்தோர்கள், கியாமத்து நாள் வரை வருகின்ற முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சோர்களே, அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் உலக வாழ்க்கையிலே பல அமானிதங்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அமானிதங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கும் நாள் அது மரணத்துக்கு பின்னாலே தான் இருக்கிறது. மனிதர்களிடத்திலே அமானிதங்கள் வாங்கினால் அது உலகில் ஒப்படைக்கப்பட வேண்டும். அது உலகிலே ஒப்படைக்கப்படவில்லை என்றால் அதைத்தான் நாங்கள் மறுமையிலே அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தந்திருக்கின்ற அமானிதங்கள் அது உலகத்திலே சரியாக நடைமுறைப்படுத்தப்படும் பொழுதுதான் அந்த அமானிதங்கள் பற்றி அல்லாஹ் கியாமத்தில் விசாரணை நடத்தும் பொழுது அந்த அமானிதங்களுக்கான அந்த அமானிதங்களுக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளையும் கடைப்பாடுகளையும் செய்தவர்களாக நாம் கருதப்படுவோம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இந்த மிம்பர் மேடையில் பல உலமாக்களின் வாயிலாக பிள்ளைகள், பிள்ளை வளர்ப்புகள், பிள்ளைகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு துணிகளிலே, பல்வேறு தலைப்புகளிலே, பல்வேறு முறைகளிலே இங்கே ஞாபகப்படுத்தப்படுகின்றது. இன்றும் நாம் அந்த ஒரு தலைப்பை கொஞ்சம் வித்தியாசமாக, பிள்ளைகள் யார், அவர்கள் சிறு பராயத்திலிருந்து எப்படி கையாளப்பட வேண்டும், எப்படி கையாளப்பட வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது என்பதைத்தான் நாம் இன்று சுருக்கமாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் நாம் இருக்கின்ற இந்த காலத்திலே இரண்டு மூன்று தலைப்புகள் இந்த சமூகத்திலே பெரும் தலைப்பாக பேசப்படுகிறது. அதிலே ஒன்றுதான் கல்வி, இன்னொன்று பொருளாதாரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்லும் போது சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா மூன்று நபர்களை பயன்படுத்தித்தான் நரகத்தையே ஆரம்பிப்பான். அதிலே ஒருவர் கல்விமானாக இருப்பார், இன்னொருவர் செல்வம் கொடுக்கப்பட்ட செல்வந்தராக இருப்பார், இன்னொருவர் உடல் வலிமை கொடுக்கப்பட்ட நல்ல பலசாலியாக இருப்பார். அவரை ஹதீஸ்ரே ரசூலுல்லா முஜாஹித் என்று சொன்னார்கள், மார்க்கத்திற்காக போராடுபவர். செல்வந்தரை பற்றி பேசும் பொழுது மக்களுக்காக கொடையாளியாக உலகத்திலே வலம் வந்த மிகப்பெரிய கொடையாளி என்று சொன்னார்கள். மூன்றாவதாக ஆலிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். நாம் எல்லோரும் நினைக்கிறோம், ஆலிம் என்றால் அவர் மதரசாவோடு தொடர்புள்ளவர், குர்ஆனோடு தொடர்புள்ளவர், ஹதீஸோடு மட்டும் தொடர்புள்ளவர். அப்படி அல்ல, சமூகத்தின் நலன்களுக்காக அல்லாஹுவை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த சமூகத்தை சரியாக நான் வழிநடத்த வேண்டும், என்னுடைய திறமை அறிவு ஆற்றலை பயன்படுத்தி ஒரு சரிவுள்ள இந்த சமூகமாக இவர்களை நான் காணுகிறேன், ஒரு நலிவுள்ள சமூகமாக காணுகிறேன், எனவே இவர்களை நான் வலிமையானவர்களாக என்னுடைய திறமையினால் ஆற்றலினால் நான் உருவாக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் பாதி ஆலிமாகி விடுவார்கள். அதற்கு பின்னாலே அவர்களுடைய செயற்பாடுகளோடு அவைகள் சம்பந்தப்பட்டவை. ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே ஆலிம் என்றால் அவர் தன்னுடைய திறமையை அறிவை அல்லாவிற்காக பயன்படுத்துவார் என்பதுதான் இங்கு அர்த்தம் கொள்ளப்படுகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இதே அர்த்தத்தில் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த கொஞ்சம் தெளிவாக நாங்கள் அடிக்கடி ஹதீஸ்களிலே கேட்டிருப்போம். அந்த ஒரு ஆலிமை அழைக்கிறார், அவர் அழைக்கப்பட்டு அல்லாவிடத்திலே விசாரணை மன்றத்தில் நிறுத்தப்பட்டு அல்லாஹ் கேட்கிறான், நான் உங்களுக்கு இல்மு தந்தேன் அல்லவா, அவர் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாவரையும் அல்லாஹ் கேட்கிறான், அதை எப்படி பயன்படுத்தினீர்கள்? அப்பொழுது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், உன்னை அடைவதற்காக பயன்படுத்தினேன், அதற்காகவே மக்களுக்கு அந்த அறிவை நான் போதித்தேன். அவர் குரானையும் கற்றிருக்கலாம், ஹதீஸையும் கற்றிருக்கலாம், உலக கல்விகளையும் படித்திருக்கலாம், இதெல்லாம் உனக்காகத்தான் என்று சொன்னார். அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பொய் பேசுகிறாய், இவைகளெல்லாம் உன்னுடைய கௌரவமும் அந்தஸ்தும், பெரிய திறமைசாலி, அறிவாளி, பேராற்றல் உள்ளவர் என்று சமூகம் உன்னை பேச வேண்டும் என்பதற்காக செய்தாய், அது உனக்கு உலகத்தில் கிடைத்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் அவரை முகங்குப்புற நரகில் இழுத்து செல்லுவான் என்று சஹீஹான ஹதீஸிலே இருக்கிறது. ஆக அன்பானது, கல்வி ஒரு முக்கிய தலைப்பு, அதை நாம் அடையவில்லை என்றாலும் நம்முடைய பிள்ளைகள் அடைய வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆர்வம் இந்த காலத்திலே உருவாகி இருக்கிறது. ஆனால் அந்த கல்வியை நாம் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நம்முடைய தலைப்பு. குறிப்பாக நாம் இருக்கின்ற இந்த காலத்திலே ஏமாற்று கல்விகள் கூட, அது முதல் படித்தரம் தான் 5ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கிறது. நாம் அரசுக்கு எதிரானவர்கள் அல்ல, கல்விக்கு எதிரானவர்கள் அல்ல, அது அரசாங்கம் பிள்ளைகளுடைய உற்சாகத்திற்காகவும் பிள்ளைகளுடைய திறமைகளை இனம் காணுவதற்காகவும் வைத்திருக்கலாம். ஆனால் அதிலே பெற்றோர்கள் ஏமாந்து விடக் கூடாது. அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பது, அவர்களை வற்புறுத்துவது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்காக அவர்களை தூங்க விடாது விழித்திருக்க வைத்து அவருடைய மனோநிலைகளை பாதிக்க செய்ய வைப்பது, கல்வியின் மீது வெறுப்பு உணர்வுகளை ஏற்படுத்துவது. ஒரு சமூகம் என்றால் அன்பார்ந்தவர்களே, எப்படி நம்முடைய முகத் தோற்றங்கள் வித்தியாசமானதாக இருக்கிறதோ, இது போன்று திறமைகளும் ஆற்றல்களும் மூளையில் செறிந்த குழந்தைகளும் ஒரு வித்தியாசமாக இருப்பார்கள். நம்முடைய குழந்தைகளே 5 பேரில் ஒருவருக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்தால் 4 விளங்கிக் கொள்வார், ஒரு கா சொல்லிக் கொடுத்தால் அதை 10 வருடத்துக்கு பின்னாலும் அப்படியே சொல்லுவார். இன்னும் ஒரு குழந்தை இருக்கும், அது 10 தடவை சொல்லிக் கொடுத்தாலும் 1 தடவை சொல்ல மாட்டாது, அடுத்த நாள் கேட்டாலும் அதை மனதமாக தரமாட்டாது. இப்படி ஆற்றல்கள் வித்தியாசப்பட்ட குழந்தைகள் நம்மிடத்தில் இருப்பார்கள். நான் 1வது குழந்தை 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலே பாஸ் ஆகிவிட்டது, ஹை ரேஞ்ச் எடுத்திருக்கிறது. அதனால இதே மாதிரி தான் என்னுடைய 3வது திறமையற்ற குழந்தையும் வர வேண்டும் என்பதற்காக இந்த குழந்தையை உப்பு காட்டியே அவனை பார், அவன் என்ன சோறு தானே திங்கிறான், அவன் என்ன புண்ணாக்கா திங்கிறான். இப்படி எல்லாம் பிள்ளைகளோடு சர்வ சாதாரணமாக நேற்று முந்த நாளும் இதை ஒரு தந்தை என்னிடத்திலே சொல்லுகிறார், என்னுடைய மனைவி அடிக்கடி என்னுடைய குழந்தையோடு இப்படி பேசுகிறான், எனக்கு மனவேதனையாக இருக்கிறது, அவளுக்கு ஒரு வகையான கல்வி வெறி பிடித்திருக்கிறது. இவ்வளத்திற்கும் அவருடைய மனைவி 8ஆம் ஆண்டுதான் பாஸ் பண்ணியிருக்கிறான். இப்படி கல்வி வெறிபிடித்த பெண்களாலும் கல்வி வெறிபிடித்த ஆண்களாலும் ஒரு இளைய சமூகம் பாதிக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் இது சொல்ல போகிறோம். அன்பார்ந்தவர்களே, இது சொர்க்கத்திற்கு போவதற்கான ஒரு சர்டிபிகேட் அல்ல. 199 மார்க்ஸ்களை இந்த புலமை பரிசிலே நம்முடைய பிள்ளை எடுத்து விட்டது என்பதற்காக இந்த பிள்ளை வலது பக்கத்திலே உள்ள மலக்கினால் சுவனவாதி என்று எழுதப்பட மாட்டார். அதற்கு அந்த பிள்ளை கல்வியை கொடுக்க கூடாது என்பதும் அல்ல, அந்த பிள்ளையின் தகுதிக்கேற்ப கொடுக்க வேண்டும். 11 வருடத்தை அடைந்த பிள்ளை என்பது ஷரியத்துடைய பார்வையிலே தொழுகை கூட, தொழுகை வயது ரீதியாக கடமையாக்கப்பட்டாலும் அந்த பிள்ளையின் புத்தி ரீதியாக 14 வயதில் தான் பூர்த்தியாக்கப்படுகிறது. அந்த பிள்ளைக்கு ஹஜ்ஜு கடமையாகுவது 14 வயதில் தான். ஜக்காத்தை தன்னுடைய கையினால் பிரித்து கொடுக்க வேண்டிய கணக்கீடு செய்கின்ற வயதே 14 வயதில் தான் உருவாகிறது. ஆனால் அதற்கு 3 வருடங்களுக்கு பள்ளத்தில் வைத்துக் கொண்டு அந்த பிள்ளையை பெரிய இன்ஜினியரை போல, டாக்டரை போல, பெரிய பைலட்டை போல ஆக்குவதற்காக இந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய மனங்களை அழுத்தி அந்த பிள்ளையினுடைய சிந்தனா சக்திகளை எல்லாம் சிதைக்கின்ற ஒரு காலம் முன்னாலே இருக்கிறது. முன்னாலே இந்த எக்ஸாம் வரப்போகிறது, அதற்கு முன்னாலே நாம் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறோம், இதை நான் ஒரு பெற்றோராக இருந்து நான் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதிலே அழுத்தம் கொடுக்காதீர்கள். பெண்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முறையாக புத்திமதி சொல்லி பிள்ளையினுடைய மனோசுபாவத்தை புரிந்து கொள்ள சொல்லுங்கள். அப்படி இல்லை என்றால் கண்டிப்பாக மனைவியோடு நடந்து கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இது சரியத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அல்ல. ஏன், குரானை பிள்ளை மனனம் செய்வதற்கு கூட அழுத்தம் கொடுக்கும் உரிமை நமக்கு கிடையாது. ஒரு பிள்ளைக்கு மனநசக்தி இருந்தால் தான் குரானை மனனம் செய்யும். அல்லாஹ் குர்ஆனிலே நாம் குர்ஆனை எளிதாக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவது அதை விளங்கி அமல் செய்வதற்காகவும் ஆற்றல் மிக்க பிள்ளைகள் வேகமாக அதை பாடமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத் ஹதீஸ்களையும் அதே போல குர்ஆன் யஸ்ஸர் என்ற அந்த வார்த்தையை பாவித்து நாம் இலகுபடுத்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறதே ஒழிய ஹாபிஸாக அவர்கள் எல்லோரும் நரகத்துக்கு சென்று விடுவார்கள். அவர்கள் நாளை கியாமத்திலே தண்டிக்கப்படுவார்கள், கபிரிலே வேதனை செய்யப்படுவார்கள். அப்படி எங்காவது ஹதீஸ் இருக்கிறதா? அப்படி இருக்க இந்த 4, 3, 7, 8, 8, 16 என்று கணக்கும் சாதாரணமான தமிழ் பிரயோகங்களும் சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளும் சிங்கள வார்த்தைகளும் கொண்ட ஏதோ பிள்ளைகளுடைய திறமைகளை பரீட்சிக்கின்ற இந்த கல்விக்காக நம்முடைய பிள்ளைகளை அழுத்தம் கொடுத்து பிள்ளைகளுடைய மனோநிலைகளை வித்தியாசமானதாக ஆக்கிவிட வேண்டாம். ஏனென்றால் அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, உங்களுக்கு நாங்கள் குழந்தைகள் தந்திருப்பது, உங்களுக்கு நாங்கள் இந்த பொறுப்பை சுமத்தாட்டியிருப்பது, நீங்கள் இந்த பிள்ளைகளை நரகிலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான். அந்த பிள்ளைகளையே காலப்போக்கில் நீங்கள் நரகவாதிகளாக ஆக்கிவிடக் கூடாது. எனவே திறமைக்கு ஏற்ப பிள்ளைகளோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு எக்ஸாமுடைய ரிசல்ட் வெளியாக இருக்கிறது, உயர்தர பரீட்சை. நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள், நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. சில பிள்ளைகளோடு பெற்றோர்கள் நடந்து கொள்ளுகின்ற விதத்திலே அதிகமான பிள்ளைகள் இந்த முறை இவ்வளவு காலமும் இல்லாத மாதிரி இந்த காலத்திலே பிள்ளைகள் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஏன், இது 5ஆம் ஆண்டு பிள்ளை அல்ல. பெற்றோர்களின் காலையே கட்டிப்பிடிப்பதற்கு அந்த பிள்ளை 18 வயதை கடந்து 19 வயதிலே டீனேஜின் கடைசி கட்டத்திலே இருக்கிறது. நாளையோ இன்றோ திருமணத்தினுடைய எதிர்பார்ப்போடு இருக்கின்றவர்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆம்பள பிள்ளைகளையும் பொம்பள பிள்ளைகளையும் கல்வியிலே முன்பின் ஆகிவிட்டது என்பதற்காக நீங்கள் அழுத்தம் கொடுப்பீர்களே, ஆனால் உயிரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைக்கு நீங்கள் உயிருக்கே சில நேரங்களில் ஆபத்துகளை ஏற்படுத்தும் அந்த குற்றவாளிகளாக நீங்கள் ஆகிவிடலாம். அதனாலே அன்பார்ந்தவர்களே, பிள்ளைக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ, எவ்வளவு திறமை இருக்கிறதோ, அதற்கேற்பதான் பிள்ளைகளை நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பிள்ளைகளை நாம் வலுக்கட்டாயப்படுத்துவது என்பது சில விடயங்களில் மட்டும்தான் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, மற்ற விடயங்களிலே அனுமதிக்கவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த விடயத்தில் மிக கவனமாக நடக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு எப்படி நடந்திருக்கிறார்கள், இந்த சிறுவர் திருப்பிரயோகம் என்று சொல்கிறார்களே, அது வெளியிலே நடப்பதை விட வீட்டுக்குள்ளே நடப்பதுதான் இன்று கூட, பெற்றோர்களால் நடப்பதுதான் இன்று கூட. சிறுவர் திருப்பிரயோகம் என்றால் எல்லோருக்குமே பாலியல் திருப்பிரயோகமும் பலாத்காரமும் தான் தெரிவிக்கிறது. அந்த பிள்ளையுடைய சிந்தனை ரீதியாக அந்த பிள்ளைக்கு அழுத்தம் கொடுத்து அவனை ஒரு கல்வி மாணாக ஆக்குவதற்காக அவனுக்கு இல்லாத ஆற்றலை அவனுடைய சிந்தனைக்குள்ளே திணித்து அவனை சமூகத்திலே பற்றத்தவனாக, பெற்றோர்கள் மீது அன்பு அற்றவனாக ஆக்குவது இந்த பெற்றோர்கள் தான். சுத்தி வளைத்து இதையெல்லாம் ஹதீஸ் மிக தெளிவாக அழகாக சொல்லியிருக்கிறது. உலகத்திலே பிறக்கின்ற எல்லா குழந்தைகளும் நல்ல சுபாவத்தோடு பிறக்கிறார்கள். இங்கே நல்ல சுபாவம் என்பது நல்ல கல்வி திறனோடு பிறக்கிறார்கள் என்ற கருத்தல்ல, நல்ல மூளை வளர்ச்சியோடு பிறக்கிறார்கள் என்ற கருத்தல்ல, எதையும் மனநம் செய்து கொள்ளுகின்ற ஆற்றலோடு பிறக்கிறார்கள் என்ற கருத்தல்ல. சுபாவம் என்பது வேறு, கல்வி சிந்தனை என்பது வேறு, மனத சக்தி என்பது வேறு. அது ஒவ்வொருவரை பொறுத்து வித்தியாசமானதாக இருக்கும். இன்று சமூகத்திலே பெரும் செல்வந்தர்களாக எத்தனையோ கையெழுத்து வைக்க தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், கல்வியினுடைய வாசனையே தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், பாடசாலையை ஒரு தடவை கூட கண்ணால் காணாதவர்கள் இந்த உலகத்திலே கோடீஸ்வரர்களாக வலம் வருகிறார்கள். எனவே பணம் சம்பாதிக்க கல்வி தேவை என்ற ஏதாவது நியதி இருக்கிறதா? அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் அதுக்கு திறமையும் ஆற்றலும் இருக்கிறது. இது ஒரு முஸ்லீமுடைய வார்த்தை, பொதுவாக சமூகத்திலே வார்த்தை எடுத்துக்கொண்டால் முயற்சி, அவருடைய தண்டிப்பு, அவருக்கு தேவை ஏற்படும் போது அதை அவர் அடைய முயற்சிக்கிறார். அந்த அந்த துணிச்சல், அந்த வேகம், அந்த ஆற்றல் அவரை அதை அதை செய்யக்கூடியவராக ஆக்கிவிடுகிறது. அதனால் வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வென்று விட்டார்கள் என்பதும் அல்ல, சின்ன வியாபாரிகள் தோத்து விட்டார்கள் என்பதும் அல்ல. ஆக அன்பாக இது அல்லாஹ்வுடைய கொடுப்பனவில் உள்ளது, அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய மனோசுபாவத்தை புரிவதுதான் பெற்றோர்களுக்கான முதத்தகமை. உணவு கொடுப்பது, உறைவிடம் கொடுப்பது, உடை கொடுப்பது, அவர்களை பயணங்களுக்கு அழைத்து செல்வது, சந்தோஷமாக வைத்துக் கொள்வது, இது பெற்றோர்களுக்கான ஒரு பங்கு. ஆனால் பெரும் பங்கு என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை எதிலே ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான், எதிலே திறமை உள்ளவனாக இருக்கிறான், என்னுடைய பிள்ளையினுடைய போங்கு எப்படி இருக்கிறது என்ற கணிப்பு கண்காணிப்பெல்லாம் இல்லாத பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகளை இழந்து விடுவார்கள். சின்ன வயசிலே சரியாகிவிடும். ஏனென்றால் அவர்களுக்கு உடை நாம் தான் கொடுக்க வேண்டும், உணவு நாம் தான் கொடுக்க வேண்டும். நம்மை விட்டால் அவர்களுக்கு ஆள் இல்லை, நம்முடைய காலையே சுத்தி சுத்தி வருவார்கள், அடித்தாலும் நம்மளையே கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுவார்கள். ஆனால் ஒரு 15 வயது தாண்டி விட்டால் இந்த அழுத்தங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுவார்கள். எங்களுடைய கையிலிருந்து அவர்கள் வெளியே போனவர்கள் தான். அது ஆம்பளை பிள்ளைகள் மட்டுமல்ல பொம்பளை பிள்ளைகளும் அப்படித்தான். அதனாலே அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளோடு நாம் அழகாக பேச பழக வேண்டும். அவர்களுடைய ஆற்றலுக்கு ஏற்ப, திறமைக்கு ஏற்ப, சக்திக்கு ஏற்ப கல்வியோ பணம் சம்பாதிக்கின்ற திறமைகளையோ நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிள்ளை நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு விடுவான், சமூக ரீதியாக பிரிக்கப்பட்டு விடுவான். இது பெற்றோர்கள் செய்கின்ற தவறு என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே முன்னாலேயும் ஒரு எக்ஸாம் வருகிறது, இப்பொழுதும் ஒரு எக்ஸாம் நடந்திருக்கிறது, இதற்கு பின்னாலேயும் எக்ஸாம்கள் வர இருக்கிறது. அதிலெல்லாம் அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளுடைய மனோநிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். என்ன பாடத்திலே என்ன திறமை உள்ளவனாக நம்முடைய பிள்ளை இருக்கிறாரோ அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 வருடம் பணிவிடை செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஹிதுமத் செய்திருக்கிறார்கள், அவருடைய வேலை வெட்டிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு சிறு பிள்ளை அன்பார்ந்தவர்கள் ஒரு 10 வயதை சேர்ந்தால் ஒரு 20 வயதாகும் வரை அவர்கள் வேலை செய்திருப்பார்கள். அப்படி என்றால் அதில் எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலை செய்தால் அதிலே தவறு வரும், அதற்காக அதை கண்டிக்கின்ற முறையிலும் திருத்தி கொடுக்கின்ற வழிமுறைகளிலும் கையாளுகின்ற பொறுப்பு மூத்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் உணர்த்தும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்லுகிறார்கள், ஒரு நாள் கூட ஏன் இதை இப்படி செய்தாய், ஏன் இது இப்படி நடந்து விட்டது, ஏன் இதை இப்படி தவறிழைத்து விட்டாய் என்ற ஒரு வார்த்தை கூட 10 வருடங்களில் என்னிடத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கவில்லை என்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே பிள்ளைகளோடு நாம் முறையாக நடந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தை பிள்ளை உடைத்து விடும், எங்களுக்கு விருப்பமான ஒரு பொருள் மீது பிள்ளை, அது பிள்ளை அதற்கு அதனுடைய பெருமானம் தெரியாமல் இருக்கலாம், அதனால் முன்பின்னாகி நடந்து விட்டாலும் கூட அன்பார்ந்தவர்களே, அதை சொல்லுவதற்கு ஒரு முறை இருக்கிறது, அந்த சொல்லுகின்ற முறை இருக்கிறதே, அதை மனதிலே தேக்க வைத்துக் கொள்ளுகின்ற அந்த உணர்வுக்கு பேர் தான் ஃபித்ரா. இதைத்தான் ஹதீஸ் சொல்லுகிறது, குல்லு மௌலிதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். இஸ்லாமிய உணர்வினுடைய அடிப்படை ரெண்டு, ஒன்று புரிந்து கொள்ளுதல், இன்னொன்று அல்லாஹ்விற்கு விருப்பமான விடயங்களை கிரகித்துக் கொள்ளுதல். இது ரெண்டோடுதான் பிள்ளை பிறக்கிறது. அதிலே ஒன்றுதான், இது என்னுடைய தந்தை என்னுடைய புத்திமதிக்காக இப்படி செய்தாரே என்று 50 வயதிலும் அந்த பிள்ளை அதை சொல்லும். அது எப்பொழுது சொல்லும் தெரியுமா? பெருமதியான காரின் மீது நம்முடைய பிள்ளை 5 வயதிலே கீறி இருக்கிறது, கையை அடித்து காயப்படுத்தினாலும் அதை சொல்லும். அல்லது கொஞ்சி மகனே இப்படி செய்யக்கூடாது, இது இன்ன பெருமானமானது, இது என்னுடையது மட்டுமல்ல மகனே, இது உன்னுடையதும் தான் எதிர்காலத்தில் என்று சொல்லி பாருங்கள். அதை 50 வயசிலும் என்னுடைய தந்தை என்னோடு இப்படி நடந்தார் என்று சொல்லிக் கொள்ளும். எங்களுக்கு அப்படி எங்களுக்கு சொல்ல தெரியாது, எங்களுக்கு ஒரு விடயத்தை சரியாக சொல்ல தெரியாது. ஆனால் ஒன்றுமே தெரியாத குழந்தை சரியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து விடுவார்கள். எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களை பார்க்க மாட்டார்கள், கவனிக்க மாட்டார்கள், முதுமை பருவத்திலே ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். சில வேளைகளிலே அல்லாஹ் கியாமத்தில் இது பெற்றோர்களின் குற்றம் என்று பிடித்தாலும் பிடிக்கலாம், அந்த பிள்ளைகளை அல்லாஹ் விடுவித்து விடலாம். அது அல்லாஹ்வுடைய அரசாங்கத்தில் உள்ள விடயமாகும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் மிக நிதானமாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண உலக கல்விதான், இதை அடைந்து விட்டால் ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்பது அல்ல, இதை இழந்து விட்டால் ஒரு மனிதன் இழந்து விட்டான் என்பது அல்ல. பெண்களுக்கு ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது. சமீப காலத்திலே என்னுடைய மகன் அப்படி மார்க்ஸ் எடுத்திருக்கிறான், அதை சொல்லிக் கொண்டே தெரிய வேண்டும். அப்படி சொல்லி எத்தனை பிள்ளைகள் இந்த கல்வியின் பக்கமே திரும்பி பார்க்காமல் ஆகிவிட்டார்கள் தெரியுமா? இலங்கையினுடைய கல்வியினுடைய அதாவது கல்வியின் ஊடாக தன்னுடைய தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொண்டவர்களிலே 93% ஓலவளையும் 5ஆம் ஆண்டு புலமை பரிசிலும் சாதாரண மார்க்ஸ் எடுத்தவர்கள் தான். மற்ற 7% தான் இந்த ஸ்காலர்ஷிப்லே பாஸ் பண்ணினவர்கள், ஓலவளிலே 9A எடுத்தவர்கள், ஏலவளிலே இன்றைய படிப்பு திட்ட பிரகாரம் 3A அல்லது பழைய பாடத்திட்டமாக இருந்தால் 4A எடுத்தவர்கள் தான். அன்பார்ந்தவர்களே, இது கொஞ்சம் பேர் தான், அந்த 7% தான். ஆனால் கல்வியிலே நிதானமான போக்கும் தேவை என்பதைத்தான் இந்த புள்ளி விவரம் நமக்கு சொல்லுகிறது. அதனால் அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகள் ஒரு 5ஆம் ஆண்டிலே இந்த எக்ஸாமை எழுதும் பொழுது முன்பின் ஆகிவிட்டால் அந்த பிள்ளையை சுபஹானல்லாஹ் ஒரு பயங்கரமான ஒரு பார்வை பார்ப்பது அது கூடாது. அது அந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்கும் போதெல்லாம் ஏசி கொடுப்பது, உடை வாங்கி கொடுக்கும் போதெல்லாம் ஏசி வாங்கி கொடுப்பது, இது ஒரு நல்ல விடயம் அல்ல. இது அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை வெகுவாக பாதித்துவிடும். இது இவர் தன்னுடைய தாய் தந்தை என்ற உறவினுடைய அந்த அந்தஸ்திலிருந்தே இழந்துதான் இப்படி சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு உண்மையான தாய் தந்தைகளாக நடக்க தெரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் அல்ல, இஸ்லாம் தெரியாது, மௌட்டிகத்திலே வாழ்ந்தவர்கள், ஆங்கில போக்கிலே உள்ளவர்கள் தான் இந்த நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய இந்த மின்சாரத்தை உலகத்திலே கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்த இந்த மின் குமிழை உருவாக்கியவர் தான் அன்பார்ந்தவர்களே அந்த தோமஸ் அல்வா எடிசன் என்பவர். முன்பும் நான் இதை ஞாபகப்படுத்தி இருக்கிறேன், அது நமக்கு ஹதீஸ் அல்ல, குர்ஆன் அல்ல, ஒரு தாய்க்கு இருக்க வேண்டிய தகவல், அது எல்லோருக்கும் இருக்கிறது. பெண் முஸ்லீம் தாய் மட்டும் தான் அன்பு காட்டுவாள், அந்நிய தாய்க்கு அன்பு காட்ட தெரியாதா? அவள் பெற்றெடுக்கின்ற அதே வழிமுறையில் தான் நம்முடைய இஸ்லாமிய பெண்களும் பிள்ளை பெற்றெடுக்கிறார்கள். அவருக்கு வேற வழி, இவர்களுக்கு வேற வழியா? அப்படி ஒன்று கிடையாது. அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழி இவர்களுக்கும் ஏற்படுகிறது, இவர்களுக்கு ஏற்படுகின்ற வழி அவர்களுக்கும் ஏற்படுகிறது. அவர்களும் ரத்தத்தை தான் பாலாக்கி கொடுக்கிறார்கள், நாமும் ரத்தத்தை தான் பாலாக்கி கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், நாம் சின்ன காலத்திலிருந்து படித்திருக்கிறோம், கொஞ்சம் வித்தியாசமான போக்குள்ளவர் தான் இந்த தோமஸ் அல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனைவாதி. அன்பார்ந்தவர்களே, அவர் ஒரு கிறிஸ்தவர், ஆங்கிலேயர். அவர் சின்ன காலத்திலிருந்தே இந்த ஆசிரியர்களுக்கு சரியான சிரமமாக இருப்பார். அவரால் மற்ற பிள்ளைகளும் கல்வி கேட்பது சிரமமாக இருந்திருக்கிறது. அதனாலே ஒரு நாள் அவருடைய ஆசிரியை, அவருடைய வரலாற்று குறிப்பில் எழுதியிருக்கிறார்கள், அவருடைய ஆசிரியை ஒரு கடிதம் எழுதினாள். அந்த கடிதத்தை வாசிக்க தெரியாத பருவம் அது தோமஸுக்கு, எடிசனுக்கு. அவர் என்ன செய்தார், அந்த கடித ஆசையை ஒரு போஸ்ட்மேனை போல தன்னுடைய தாயிடத்திலே கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த தாயும் அந்த கடிதத்தை வாசிக்கிறார். மகன் தாயுடைய முகத்தை பார்க்கிறார், எந்த ஒரு மாறுதலும் தெரியவில்லை. அப்படியே வாசிச்சு கொண்டு செல்கிறார். வாசிச்சு முடிஞ்சது. என்ன என்றாலும் ஒரு சின்ன பிள்ளைக்கு கேட்க தெரியும் தானே. அந்த பிள்ளை கேட்கிறது, இல்லை என்ன எழுதியிருக்கிறது உம்மா தாய் என்று கேட்கிறது. அவர் சொன்னார், உங்களுடைய ஆசிரியர் உங்களை பத்தி நல்ல ஒரு விடயம் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார் என்றால், இதற்கு பின்னாலே நீங்கள் பாடசாலை சென்று படிக்க வேண்டிய பெரியோரு சிரமப்பட்டு படிக்க வேண்டிய அமைப்பிலே உள்ளவர் அல்ல நீங்கள். நீங்க ரொம்ப திறமைசாலி, அறிவாளி. என்னிடத்திலே என்னை ஒரு ஆசிரியராக ஆக்கிக்கொண்டு என்னிடத்திலேயே நீங்கள் படித்தால் உங்களுடைய கல்வி என்னிடத்தில் படிப்பதே உங்களுக்கு போதுமானது என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மகனே. அதனால் நீங்கள் பாடசாலைக்கு சென்று இதற்கு பிறகு சிரமப்பட வேண்டாம், என்னையே நீங்கள் ஆசிரியராக எடுத்துக் கொள்ளலாம். ரொம்ப சந்தோஷமே. தோமஸுக்கு ஏற்கனவே பள்ளிக்கு போவது என்பது எடிசனுக்கு சரியான சிரமம். அவர் அதை ஏற்றுக்கொண்டார், அவர் அதைத்தான் எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தாய் படித்துக் கொடுக்கிறார். அன்பானது தாய்க்கும் ஓரளவுக்கு அறிவு இருக்க வேண்டும் என்பதையும் இது எங்களுக்கு காட்டுகிறது. அப்படி என்றால் நாம் கேட்கலாம், ஆயிஷா நாயகி எந்த எந்த யூனிவர்சிட்டியிலே படித்தார்கள், ஹலிதா நாயகி எந்த பல்கலைக்கழகத்துக்கு சென்றார்கள், அவருடைய பட்டம் என்ன, பிஏயா எம்ஏயா? அது அந்த காலத்தில் அதுதான் கல்வி. அரபி படிப்பதும், அந்த குரானை படித்துக் கொடுப்பதும், ஹதீஸை படிப்பதும், அதுதான் அந்த காலத்திலே கல்வி. அதுதான் அந்த கல்வியில திறமை பெற்றால் அவளுக்கு எல்லாம் வந்துவிடும். இந்த காலம் அது ஒரு போக்காக இருக்கிறது. அதனால் அதற்கு ஏற்ப அதுக்கு அடிமைப்பட்டு விடாமல் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கான தேவையான அளவிற்கு மார்க்கம் சொல்லுகின்ற வழிமுறைகளிலே ஒரு பெண்ணும் அந்த கல்வியை கற்றுக்கொள்வதை இஸ்லாம் ஒரு நாளும் மறுக்க மாட்டாது. தன்னுடைய தாய் மொழியை கற்றுக்கொள்வதை சில ஹதீசுடைய கருத்தில் இருக்கிறது. அது ஒரு அது எப்படி தொழுகையை படிப்பது போல அந்த மொழியை படித்துக் கொள்ள வேண்டும். அப்போதானே தன்னுடைய கணவனோடு பேச தெரியும், உறவுகளோடு பேச தெரியும். அப்பொழுது அன்பார்ந்தவர்களே, அந்த கடிதம் அப்படியே வைக்கப்பட்டது. இப்பொழுது தாயிடத்தில் இவர் படித்துக் கொண்டிருக்கிறார். பிற்காலத்தில் இவர் மிக சிறந்த ஒரு விஞ்ஞானியாக மாறிவிட்டார். எல்லோருக்கும் தெரியும் அவருக்கென்ற பெரிய ஒரு லைப்ரரி. எந்த அளவிற்கு என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள், தனி மனித லைப்ரரிகளில் பேர் சொல்லப்படும் அளவிற்கான தனி ஒரு புத்தக அந்த அந்த ஒரு லைப்ரரியை, ஒரு புத்தக சாலையை நிறுவினார் எடிசன். அப்படி பெரிய புத்தக அந்த சாலையிலே தன்னுடைய தாய் தனக்கு எழுதி கொடுத்த குறிப்புகளை எல்லாம் சேமித்து வைப்பதற்கென்றே தனி கபட் ஒன்றை அவர் வைத்திருந்தார். அதில் இந்த கடிதமும் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அவருக்கு ஒரு 40 வயது இருக்கும் அன்பார்ந்தவரை அவர் அந்த லைப்ரரியை துப்புரவு செய்து கொண்டு செல்கிறார். ஒரு கடிதம் கீழே விழுகிறது. அதுதான் அந்த 5-6 வயதிலே அல்லது ஒரு 7-8 வயதிலே அந்த டீச்சர் தன்னுடைய தாய்க்கு எழுதிய கடிதம் அது. அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறார். என்ன ஆச்சரியம், அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மகன் எங்களுக்கு மட்டும் சிரமம் அல்ல, எங்களோடு இருக்கக்கூடிய அவரை போல சக மாணவர்களுக்கும் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கிறார். அதனால் இவரை பாடசாலையில் நாங்கள் இடைநிறுத்தி விட்டோம். இதற்கு பின்னால் பாடசாலைக்கு அனுப்பக்கூடாது. இவர் படிப்பதுமல்ல, மற்றவர்களை படிக்க விடுவதுமல்ல, படிக்கின்ற ஆற்றலும் இவருக்கு இல்லை. அப்படியே அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை தாய் வித்தியாசமான வார்த்தைகளில் தன்னுடைய பிள்ளையினுடைய மனதை புரிந்து கொண்ட, மனநிலையை புரிந்து கொண்ட அந்த தாய் ஒரு பிள்ளைக்கு விளங்கப்படுத்துகின்ற முறை அது போய் சொன்னாலே இதெல்லாம் ஒரு இது நம்ம மனசாட்சிக்காக சொல்லிக் கொள்ளலாம். ஒரு பிள்ளையோடு அப்படித்தான் நடக்க வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையில் அவள் நடந்து கொண்டாள். இதை சொன்னால் என்னுடைய பிள்ளையுடைய மனம் தாங்க மாட்டாது, அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி எனக்கும் கிடையாது என்ற ஒரு நல்ல உணர்வுள்ள ஒரு தாய் அன்று சொன்ன அந்த வார்த்தை பிள்ளையை படிக்க வைத்தது, கல்வி மாணாக்கியது. இன்றும் இந்த வெளிச்சத்தை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய பெயர் நமக்கு ஞாபகம் வரும் அளவிற்கான ஒரு சிந்தனைவாதியாக, ஒரு அறிவாளியாக, ஒரு விஞ்ஞானியாக ஆகியிருக்கிறார் என்றால் ஒரு தாய் பிள்ளையினுடைய மனம் விளங்கி நடந்திருக்கிறாள். ஆக அன்பா, இதுக்கு பேர் தான் தாய் என்பது. தாயென்றால் பால் கொடுப்பது, தாயென்றால் சோறு கொடுப்பது, தாயென்றால் சமைச்சு போடுவது அன்பாது. இதை உலகத்தில் எல்லா படைப்பும் செய்கிறது. ஏனைய படைப்பிலும் சோறாக்க தெரியாது, வேற எல்லாம் செய்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சமைக்கின்ற அது ஒரு பெரிய தலைப்பை மனிதனுடைய வாழ்க்கையிலே. அதனாலே அதை மனிதன் கற்றுக்கொள்ளுகிறான், அதற்காக முயற்சி செய்கிறான். மற்ற எல்லா வேலைகளும் அன்பார்ந்தவர்களே, மனிதன் அல்லாத ஏனைய உயிருள்ள அத்தனை படைப்புகளும் சாப்பிடுகிறது, குடிக்கிறது, குட்டியை பராமரிக்கிறது, அதை பாதுகாக்கிறது, அதற்கான வீடுகளை அமைத்துக் கொள்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் நம்முடைய பிள்ளைகளின் மனோநிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். கல்வி என்ற போர்வையில் நாம் நம்முடைய பிள்ளைகளை, பிள்ளைகளுடைய மனோநிலைகளை நாம் அழுத்தி அன்பார்ந்தவர்களே, நம்மீது கால்புட ஒரு வெறுப்பை உண்டாக்கிவிடக் கூடாது. இன்று நான் அதிகமாக பார்த்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே, இந்த சரியான முறையிலே இந்த 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுகளிலே பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம் கல்வியிலே வெறுப்பு ஏற்படுகிறது பிள்ளைகளுக்கு. அது எப்ப தெரியுமா விளங்க வரும்? 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு ஆகும் போது அந்த பிள்ளைக்கு கல்விக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தம் அந்த பிள்ளையை இந்த கல்வியை வெறுக்க செய்து விடுகிறது. நாம் அப்படி எத்தனையோ பிள்ளைகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ பெற்றோர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லி இருக்கிறோம், பாடசாலைக்கு செல்கிறான் இல்லை என்கிறார்கள். காலப்போக்கில் அது ஒரு வகையான கண்ணூராக கூட மாறிவிடுகிறது. பிள்ளை அவ்வளவு பெரிய மார்க்ஸ் எடுத்தால் இவர்களுக்கு உமாவுக்கும் நிலத்தில் கால்படுவதில்லை. கண்ட கண்ட இடங்களில் எல்லாம் இதான் இந்த 180 மார்க்ஸ் எடுத்த பிள்ளை, இதான் 190 மார்க்ஸ் எடுத்த பிள்ளை, கண்ட கண்ட இடங்களில் எல்லாம் சொல்லித் தெரிவது. எல்லோருமே மாஷா அல்லா சொல்ல மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே. அந்த சொல்லப்படுகின்ற அந்த தாயுடைய பிள்ளை 40 மார்க்ஸும் எடுத்திருக்க மாட்டான். ஒரு காழ்ப்புணர்ச்சி வரும், ஒரு ஒரு ஆத்திரம் வரும், ஒரு வேகம் வரும், ஒன்று இந்த பிள்ளையின் மீது அந்த தாய்க்கு விளங்காமலே பொறாமை வரும், தன்னுடைய பிள்ளையின் மீது ஒரு எரிச்சல் வரும். இப்படி எல்லாம் அன்பார்ந்தவர்களே, இந்த கல்வி சமூகத்திலே பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டு போகிறது. அதனாலே பிள்ளைகளோடு நாம் அழகாக நடக்க வேண்டும், பிள்ளைகளோடு நாம் முறையாக நடக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் என்பவர்கள் எப்பொழுதும் பிறப்பில் இருந்தே அவர்களுடைய சுபாவம் என்னவென்றால் அல்லாஹ்வை ஆகரத்தை விளங்கிக் கொள்வதில் நல்ல தெளிவை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இந்த கல்வியினுடைய வழிகாட்டல்களை நாம் செய்யும் பொழுது அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள். நம்மை விளங்கிக் கொள்வார்கள், அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வார்கள், ஆகரத்தை விளங்கிக் கொள்வார்கள். ஆகரத்தை அடைவதற்கான அந்த அடைவுக்கான என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ, அது கல்வியினாலா, பொருளாதாரத்தினாலா, அது பணங்களை சேமிப்பதனாலா, அல்லது பொருளாதாரங்களை வளர்த்துக் கொள்வதனாலா என்பதை எல்லாம் பிற்காலத்திலே அந்த பிள்ளை விளங்கிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இங்கு பாருங்கள், இந்த மஜ்லிஸ்களோட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பலர்களுடைய பிள்ளைகள் ஜொப் செய்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு சரியாக படிக்க தெரியாது, நாம் சரியாக படித்திருக்க மாட்டோம். நம்முடைய பிள்ளைகள் பெரிய கல்விமானாக ஆகியிருப்பார்கள், டீச்சர்ஸ்களாக இருப்பார்கள், சில பாடசாலைகளில் பிரின்சிபலாக இருப்பார்கள், சில ஆபீஸ்களிலே தலைமை ஆபீசராக இருப்பார்கள். இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் நம்முடைய பிள்ளைக்கு தெரிந்திருக்கும். அதனாலே நான் படித்தால் தான் என்னுடைய பிள்ளை படிப்பான், என்னுடைய பிள்ளை படித்தால் தான் அவர்களுடைய பிள்ளை படிப்பார்கள் என்ற கண்ணை மறைக்கின்ற ஒரு மாயை வலை இந்த சமூகத்தை பின்னி இருக்கிறது. அதிலிருந்து நாம் முதலாவது விடுபட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உலகை அடைவதற்கும் ஆகரத்தை அடைவதற்கும் உலகத்திலே எந்த ஒரு உலக சாதனங்களும் தேவையில்லை. அதற்கு முதலாவது தேவை அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வது. அதனால் சிறு பராயத்தில் இருந்த அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை விளங்க வைக்க வேண்டும். குர்ஆன் சொல்லும் பொழுது மொத்தமாக சொல்லுகிறது, குவ் அம்புசக்கும் வாஹிலீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நல்ல பிள்ளைகளாக இருந்தால் அன்பார்ந்தவர்களே, எங்கோ ஒரு குடிசையில இருப்பார்கள், அவர்கள் மகாராணியாக மாறிவிடுவார்கள். வரலாறு எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், பேசப்படாத மிம்பர் இருக்காது என்ற அளவிற்கான தலை சிறந்த உலகத்தினுடைய ஆட்சியாளர் அவர்கள், அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய பிரஜைகள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக ஒரு நடுநிசியிலே அவர்கள் தன்னுடைய தான் இருக்கின்ற அந்த பிரதேசத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டில் இரண்டு பெண்களுடைய சத்தம் கேட்கிறது. ஒரு நாட்டின் உண்மையான அரசன் என்ற அடிப்படையில் என்ன பேசுகிறார்கள் என்பதை காது தாழ்த்தி கேட்பதை ஒத்து கேட்பது என்று சொல்ல முடியாது. அது அவர்களின் குறைநிலைகளை தேடுகின்ற ஒரு தலைவனுக்கான பாணி, அது பணி. பாணி மட்டுமல்ல, பணியும் தான். எனவே அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த குரல் சொல்லுகிறது, ஒரு வயது முதிர்ந்த பெண்ணும் ஒரு இளமை ததும்புகின்ற இன்னொரு பெண்ணும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த வயதாளியான அந்த பெண் சொல்லுகிறாள், இன்று நம்முடைய இந்த ஆடோ அல்லது ஒட்டகமோ தந்திருக்கின்ற இந்த பால் இன்று மிக குறைவாக இருக்கிறது, ஆனால் நாம் கொடுக்க வேண்டிய பாலினுடைய அந்த தொகையோ கூடுதலாக இருக்கிறது. அதனாலே இதோடு தண்ணீர் கலந்தால் மாத்திரமே நாளை நாம் யாருக்கெல்லாம் பால் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று அந்த தாய் சொல்லுகிறாள். அதற்கு அந்த பெண் முதலாவதாக உலக ரீதியாக அந்த தாய்க்கு விளங்கப்படுத்துகிறாள். என்ன விளங்கப்படுத்துகிறாள்? தாயே, இது தெரியுமா, இது யாருடைய ஆட்சி என்று. இது உலகமே வியக்கத்தக்க உமருடைய ஆட்சி, இது தெரிந்தால் கழுத்தே போய்விடும். தண்ணீர் கலப்பதில் கூட அந்த ஆட்சியாளருக்கு பயப்படுகின்ற குடிமக்களும், அந்த அளவுக்கு குடிமக்களை வழிநடத்திய ஆட்சியாளர்களும் இருந்த காலம்தான் அது. அப்பொழுது அதற்கு இந்த பெண்ணும் தன்னுடைய புத்தியை பாவித்து பேசுகிறாள். வயது போனாலும் புத்தி போகவில்லை. அவள் சொன்னால் என்ன, உமர் நம்மளை இந்த நடுநிசையில் பார்த்து கொண்டா இருக்க போகிறாள். இப்பொழுது இவளோடு உலக ரீதியாக பேசி அர்த்தமில்லை என்று விளங்கிக் கொண்ட அந்த இளமையான யுவதி அவள் சொன்னால், உமர் பார்க்காவிட்டாலும் நம்மை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அப்படியே நழுகி அவள் ஆகரத்தை நினைவுபடுத்துகிறாள். இதுதான் ஒரு பிள்ளையை ஒரு தாய் வளர்க்க வேண்டிய முறை. அவள் தவறு செய்தால் இவள் திருத்த, இவள் தவறு செய்தால் அவள் திருத்த, அப்படி நடந்து கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு அன்பார்ந்தவளே. இதற்கு பெரிதாக படித்திருக்க தேவையில்லை, அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் போக தேவையில்லை, அப்படிப்பட்ட பெரிய பெரிய பாடசாலைகளை கற்றிருக்கிறோம் என்ற சர்டிபிகேட் எதுவும் தேவையில்லை. இதுதான் பித்ரா, இதுதான் ஒரு பிள்ளை இயற்கையாகவே அல்லாஹ்வை விளங்குகின்ற திறமை உள்ளதாக. இந்த உலகத்தில் பிறக்கிறது, அந்த பிள்ளையை பெற்றோர்கள் சேர்ந்து யகூதியாக நசரானியாக மஜூசியாக ஆக்கிவிடுகிறார்கள். சில உலமாக்கள் இதுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், இந்த பிள்ளையை நரகவாதியாக ஆக்கி விடுகிறார்கள், கபிலே வேதனை பெறுகின்ற பிள்ளையாக ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லாமல், ஏன் ரசூலுல்லாஹ் யஹூதியாக ஆக்கி விடுகிறார்கள், நசரானியாக ஆக்கி விடுகிறார்கள், மஜூசியாக ஆக்கி விடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த மூன்று சிபத்துக்கள் சமூகத்திற்கு ஒத்து வராத, சமூகத்தில் இருக்கக்கூடாத, சமூகத்திலே எந்த மனிதனுக்கும் வரக்கூடாத மூன்று சிபத்துக்கள் இந்த மூன்று சாராரிடத்தில் இருக்கிறவை. அது ஒன்று யஹூதிகள், அவர்களிடத்தில் என்ன சிபத்து தான் கெட்ட சிபத்து இல்லை, எல்லா கெட்ட சிபத்தும் இருக்கிறது. ரஹ்மத்தல்லில் ஆலமீனான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே சூனியத்தின் ஊடாக இல்லாமலாக்க முற்பட்டவர்கள் தான் அவர்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உயிர் பிரிவதற்கும் அந்த யஹூதிகள் தான் காரணமாக இருந்தார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு பின்னணியிலும் அவர்கள் தான் இருந்தார்கள். இன்றும் உலகத்தில் ஓடுகின்ற ரத்த ஆறுக்கு பின்னாலே அவர்களுடைய கைதான் ஓங்கி நிற்கிறது என்னும் அளவிற்கு எல்லா சதியும் உள்ளவர்கள், சதி செய்வதிலே மிக தலை சிறந்தவர்கள் தான் அவர்கள். எனவே சதி செய்யும் போக்கொண்டு ஒரு பிள்ளை இடத்திலே வருகிறது என்றால், சதியிலே மிகப்பெரிய சதி என்ன தெரியுமா, பெற்றோர்கள் வயோதிபர்களாக ஆகியிருக்கும் பொழுது அவர்களை பராமரிப்பதற்கான எல்லா திறமையும் இருந்து கைவிட்டு விடுகிறதை விட மிகப்பெரிய சதி ஒரு பிள்ளை உலகத்தில் எந்த உறவுக்கும் செய்ய முடியாது என்று உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக பெற்றோர்களை பார்க்காமல் கவனிக்காமல் ஒரு பிள்ளை போகிறது என்றால், இதான் இந்த ஃபித்ராவோடு பிறந்த அந்த பிள்ளை, இயற்கை சுபாவத்தில் பிறந்த அந்த பிள்ளையை பெற்றோர்களே யகூதியாக ஆக்கிவிடுகிறார்கள். இரண்டாவது நஸ்ரானிகள், நஸ்ரானிகளுடைய பொதுவான போக்கு அன்பார்ந்தவர்களே, நவுது பில்லாஹி மினஹா, அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் பொருளாதாரத்தை அடைவதன் ஊடாக இந்த உலகத்தை கட்டியாள நினைப்பவர்கள் தான் அவர்கள். பொருளாதாரத்தை அடைவதன் ஊடாக இந்த உலகமெல்லாம் எனக்காகிவிட வேண்டும், நானே உலகத்தின் தலைவனாக இருக்க வேண்டும், எனக்கு கீழாலேயே உலகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி மனிதனுக்கு இருக்கக்கூடாத சுபாவம் தான் இதெல்லாம். இந்த மஜூசிகள் என்பவர்கள் யாரென்றால், அன்பார்ந்தவர்களே, இவர்கள் இந்த ஆண் பெண் புணர்ச்சி சேர்க்கையிலே ரொம்ப தகாத முறையில் நடப்பவர்கள் தான் இந்த மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். இவர்கள் நிர்வாணமாக வலம் வருவது, எந்த பெண்களும் என்னுடைய மனைவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த பாலிய துட்பிரயோகத்திலே மிக தலை சிறந்தவர்கள் தான் அவர்கள். இந்த மாதிரியான குணங்கள் ஒரு பிள்ளைக்கு வருகிறது என்றால், இதை பெற்றோர்களுடைய தவறிழைப்பு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் உணர்த்தும் வகையில் தான் சொன்னார்கள். பெற்றோர்கள் சேர்ந்துதான் ஒரு பிள்ளை யகுதியாக்கி விடுகிறார்கள், நசராணியாக்கி விடுகிறார்கள், மஜூசியாக்கி விடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அதனாலே ஒரு பிள்ளைக்கு தேவை என்பது அன்பார்ந்தவர்களே பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான். ஆகவே இப்பொழுது உமர் ரலியல்லாஹ் காது கொடுத்து கேட்கிறார்கள், அந்த பிள்ளை இப்படி பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஒரு சாதாரண பால் வியாபாரி என்றால் பெரிய பங்களாவுக்குள்ள இருந்தா பால் வியாபாரம் செய்வார்கள், மூணு தட்டு வீடாக இருக்கும், சாதாரண குடிசையாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, உமர் ரலியல்லாஹ் முடிவு செய்தார்கள், இவள் தான் என்னுடைய வீட்டிலே இளவரசியாக வர வேண்டும். உலகத்தை கட்டியாளுகின்ற உமர் ரலியல்லாஹ் அவர்களுடைய மகன் ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவருடைய வழித்தோன்றலில் தான் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்தார்கள். இப்படி அன்பார்ந்தவர்களே, இந்த ஃபித்ரா என்ற இயற்கையான இஸ்லாமிய சுபாவம் உள்ள ஒரு பெண் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவாள், சமூகம் பேசுகின்ற சமூகத்தின் தலைவர்களை உருவாக்குவார்கள். இப்படி நல்ல குணமுள்ள பெற்றோர்கள் பிள்ளைகளோடு முறையாக நடந்து கொள்ளும் போதுதான் அன்பார்ந்தவர்களே நல்ல சமூகத்திலே நல்லவர்களை உருவாக்குகின்ற பெண்களும் ஆண்களும் உருவாகிறார்கள். எனவே அது எதை நமக்கு சொல்லுகிறது என்றால், அவளிடத்திலே பெரிய படிப்பு இருக்கவில்லை, ஆனால் அவர்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்திலே பிறக்கிறது, இஸ்லாமிய நல்ல சுபாவத்தோடு பிறக்கிறது, பெற்றோர்கள் தான் அவர்களை இந்த வழிகளிலே தவறளிப்பவர்களாக செய்து விடுகிறார்கள் என்று அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, அன்பார்ந்தவர்களே, எங்கோ இருந்த அந்த பெண்மணி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுடைய பாரம்பரியத்துக்குள்ளே பரம்பரைக்குள்ளே வந்து அவர்களுடைய குடும்பத்தோடு இணைந்து மிக தலை சிறந்த உலகம் போற்றுகின்ற ஒரு வருஷ ஆட்சியிலேயே உலகம் மெச்சுகின்ற ஆட்சி செய்தவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆக அன்பார்ந்தவரே, வரலாற்று குறிப்புகளில் அந்த பெண்ணுடைய பேர் லைலா என்று எழுதியிருக்கிறார்கள். அந்த பெண் பிற்காலத்திலும் கூட அவருடைய பெயரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைப்பதிலே பலர்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் என்னும் அளவுக்கு அவர்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவரே, பிள்ளைகளுக்கு எவ்வளவு கல்வி அவர்கள் தூக்க முடியுமோ சுமக்க முடியுமோ இப்பொழுது நாம் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், இந்த வார மாசம் இந்த எக்ஸாம் இருக்கிறது நான் நினைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, வந்து புக்கை வைத்த உடனேயே சாப்பிடு என்று தாய் சொல்வதை விட உடனடியாக அந்த கிளாஸ் இருக்கிறது, இந்த கிளாஸ் இருக்கிறது, இரவு 8 மணி வரை அந்த பிஞ்சு உடல் தாங்க மாட்டாது. அன்பார்ந்தவர், இது சுமக்கக்கூடிய சுமை அல்ல. எங்களுக்கு அப்படி தொழில் செய்ய இயலுமா? காலையிலிருந்து தொழில் செஞ்சுட்டு வந்து மறுபடியும் இன்னொரு தொழில், 8 மணி வரைக்கும் ராவ் தொழில், அன்பு இது செய்ய இயலுமா? இது அதாவது இமாம் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒரு மனிதியாலும் கல்விக்காக தன்னுடைய மூளையை செலவழிப்பது, ஒரு மனிதன் நாள் முழுவதும் பெரும் சம்மட்டியை எடுத்து இரும்பை அடித்தால் என்ன உடலிருந்து சக்தி செலவழிக்கப்படுமோ அதைவிட பாரிய செலவை ஒரு மணி நேரம் ஒரு மாணவன் கல்விக்காக கொடுப்பதில் அவருடைய உடல் சோர்வு விளக்கிறது என்று இமாம் ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவளே, அப்படி பெரிய வேலை செய்பவர் கூட களைத்து போவார். இந்த குழந்தைக்கு பல மணி நேரங்கள் பாடசாலையில் வேறு அழுத்தம், கிளாஸ் போவதில் வேறு அழுத்தம். இதை விட உங்களுக்கு ஒரு வித்தியாசமான விடயத்தை நான் சொல்லவா? என்னுடைய மகனும் அவர் இந்த முறை எக்ஸாம் எழுதுகிறார். நான் அவரை கொண்டு விட்டு விட்டு வந்தேன். அங்கு பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 400 பிள்ளைகள் மட்டும் அந்த கிளாஸுக்கு வந்திருந்தார்கள். அங்கே 400 பிள்ளைகளோடு கிட்டத்தட்ட 325 தாய்மார்களும் வந்திருந்தார்கள். இப்ப நான் கேட்டேன், அங்கிருந்த ஒரு ஆசிரியத்தில் இவர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள்? இவர்கள் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்கிறார்களாம், நான் இதை எழுதி இதை விட்டு விட்டாய், இதை மறந்து விட்டாய், இது போன முறை நடத்துற பாடம். அவனுக்கு நிம்மதியே இல்லை. அன்பார்ந்தவர்களே, தாயும் பக்கத்திலே உட்கார்ந்து கொள்கிறார். அங்கு 5 மணி நேரம் செமினார் நடக்கிறது, தாயும் சேர்ந்து பக்கத்திலே உட்கார்ந்து பிள்ளைக்கு கொடுக்கின்ற அழுத்தம் சுபஹானல்லாஹ். அந்த பிள்ளைக்கு கழுத்தை அங்கால் கூட திருப்ப முடியாது, திருப்பினால் ஆசிரியரை பார், அவர் என்னமோ சொல்லுகிறார் பார். இப்படி அன்பார்ந்தவர்களே, இந்த தாயும் சேர்ந்து படிக்க வந்திருக்கிறார். அந்த பிள்ளைக்கு பெரிய வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட தாயிலிருந்து அன்பார்ந்தவர்களே அன்பு கிடைக்காது. இது வெறும் ஒரு வகையான கல்விக்காக பழக்கப்படும் ரோபோ மாதிரி பிள்ளை வளர்க்கப்படுகிறார். ரோபோ அது சொல்றமாய் செய்யும். அன்பார்ந்தவர்களே, அது தாய் தந்தையர்களை பாசத்தோடு பார்க்காது. ஆகவே பிள்ளைகளுக்கு இப்படி அழுத்தம் கொடுக்காதீர்கள். ஓலவல் அழுத்தம் கொடுக்காதீர்கள், ஏலவல் அழுத்தம் கொடுக்காதீர்கள். ஓலவலுக்கு பின்னாலே பிள்ளைகளை சுதந்திரமாக விடுங்கள். அந்த பிள்ளையை மார்க்கத்தோடு வளருங்கள், மார்க்கத்துக்குரிய வழிமுறைகளை காட்டுங்கள். அதற்கு பின்னால் அந்த பிள்ளை உழைப்பதற்கான என்ன வழி இருக்கிறதோ அதை தேர்வு செய்யும். நல்ல நண்பர்களோடு பழகுகிறதா என்று பாருங்கள். நல்ல நண்பர்களோடு இந்த பிள்ளை சேருகிறதா என்று பாருங்கள். ஹலாலான உணவை என்னுடைய பிள்ளை விரும்புகிறதா என்று பாருங்கள். அதற்கு வெளியிலே பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கண்ணுக்கு வெளியிலே தான் அதற்கு பிள்ளை, அதற்கு பிறகு பிள்ளை படிக்க போகிறது. உடைய பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் தெரியாமல் மறைத்து போடுங்கள். அந்த மறைவான ஆடைகள் மறைத்து போடப்பட வேண்டும். ஏனென்றால் மனிதன் கற்பனையிலே மிக சிறந்தவன். கற்பனை பண்ணுவது என்பது மனிதனுக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால் அந்த ஆடைகளுக்குள்ளே பல கற்பனைகள் செய்து விடுவான். அந்த கற்பனை அவனை எங்கோ கொண்டு போய் சேர்த்து விடலாம். அதனாலே பெண்களுடைய மறை ஆடையை கூட மறைத்தே போடுங்கள். பெற்றோர்கள் கூட அதை பார்ப்பதற்கு உரிமை கிடையாது. அன்பார்ந்தவர்கள், அப்படி இருக்க இவள் பாய்ந்து விளையாடுகிறாள், துள்ளி விளையாடுகிறாள், ஓடி விளையாடுகிறாள். அன்பார்ந்தவர்களை, பெண்கள் இலகுவாகவே சபல புத்தி உள்ளவர்கள். அதனால் இந்த ஏராளமான இந்த பெண்கள் சோடம் போய் விடுகிறார்கள் சமூகத்திலே. அதனாலே பிள்ளைகளுக்கு கல்வி தேவை என்றால் அதை முறையோடு கொடுங்கள். முறையாக கற்றுக்கொள்வதற்கான வழி வகைகளை செய்யுங்கள். பெண்கள் என்னதான் இருந்தாலும் அவள் ஆணுக்கு கட்டுப்பட வேண்டியவள், பிள்ளை பேருக்கு ஆளாக வேண்டியவள், ஒரு குடும்பத்தை சுமக்க வேண்டியவள், கணவனுக்கு கீழே வாழ வேண்டியவள், கணவனுடைய பேச்சை மந்திரமாக மதிக்க வேண்டியவள். அதற்கு வெளியிலே அவளுக்கு போக முடியாது. அவளோட பைலட்டாகி வானத்திலே பறக்கலாம், ஆனால் கீழே வந்தவள் கணவனோடு வாழ வேண்டியவள். குழந்தை பெரும்பொழுது அந்த வலியை விளங்க வேண்டியவள். நான் பைலட் பெற மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது, நான் வலி தாங்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. அதனால் பெண்களுக்கு ஒரு அளவு இருக்கிறது, எல்லை இருக்கிறது. எல்லைக்கு வெளியே என்று பெற்றோர்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். ரொம்ப வேதனையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிள்ளை மன ரீதியாக, உள ரீதியாக, உடல் ரீதியாக, சமூக ரீதியாக பாதிக்கப்படக்கூடாது. ஆகவே கல்வி என்றால் என்ன என்பதை முதலாவது பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது ஒரு பெரிய விளக்கம் தேவை. ஆக அன்பார்ந்த இந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு பிள்ளைகளை தந்திருக்கிறான், அதை செல்வமாக தந்திருக்கிறான், அமானுதமாக தந்திருக்கிறான். அவைகளை ஒப்படைக்க வேண்டிய ஒரு கால எல்லை வர இருக்கிறது. அதான் நாம் கபருக்கு போனதன் பின்னாலே நாளை கியாமத்துடைய நாளை அல்லாவுக்கு முன்னால் நின்று என்னுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் இப்படி வளர்த்தேன், யா அல்லாஹ் உனக்காக வளர்த்தேன், யா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தை சொல்லி வளர்த்தேன், யா அல்லாஹ் ஹலாலை கொடுத்து வளர்த்தேன், யா அல்லாஹ் எனக்கு துஆ செய்த பிள்ளையாக விட்டு வந்திருக்கிறேன் என்று எந்த பெற்றோர்கள் சொல்லுகிறார்களோ இவர்கள் தான் வெற்றி பெற்ற பெற்றோர்கள். ஆக இந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் இந்த அமானிதத்தை நல்ல முறையிலே சமூகத்தில் வழிநடத்தி நாளை கியாமத்தில் இந்த பிள்ளைகளின் ஊடாக மேலான சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுகின்ற நல்ல பெற்றோர்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்வானாக. யாதான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, உலகத்திற்கு ஈன்று கொடுத்து எங்களுடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவருடைய கபர்களை விசாலமாக்குவாயாக, வெளிச்சமாக்குவாயாக, யா அல்லாஹ் அவருடைய கபர்களில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சுவனத்தின் பூங்காக்களாக ஆக்கி யா அல்லாஹ், அவர்கள் உயிரோடு காலத்திலே பல நலவுகள் செய்ய நாம் சக்தி பெற்றிருந்தவர்களுக்கு செய்யாமல் இருந்து அதை குற்றமாக பிடித்து விடாமல் யா அல்லாஹ் நாளை கியாமத்தில் என்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னாலே என்னுடைய பிள்ளைகளை மன்னித்து விட்டேன் என்று சொல்லும் அளவிற்கு என்னுடைய பெற்றோர்களை ஆக்கி விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.